نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ اقتربت الساعة وانشق القمر وإن يروا آية يعرضوا ويقول السحر المستمر صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي கணியத்திற்கு மதிப்பிற்கு முறைத்தான பெரியோர்களை சகோதரர்களே, அல்லாஹ்வின் பெயருளால் 13வது நாள் தராவி தொழுகை நிறைவு செய்து விட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் நிரபமாக தந்திரம் பெறுவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்பல் ஆலமீன் நம்முடைய பேர்களையும் நரக விடுதலை வழங்கப்பட்டவரில் சேர்த்தல் புரிவானாக. கணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்று தொடரிலே அவர்கள் பட்ட துன்பங்கள் என்ற தலைப்பை இன்று நாம் தெரிவு செய்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமான ஒரு தூதர் தான், சொல்லப்போனால் போஸ்ட்மேன் என்று கூட சொல்லலாம். அல்லாஹ் கொடுத்ததை வந்து கொடுத்து விட்டு சென்று விட்டார், அவ்வளவுதான் அவருடைய வேலை என்பதாக சராசரியாக இன்று பேசப்பட்டு வருகிறது. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே அப்படி அல்லாஹ் கொடுத்த தூதை கொடுத்து விட்டு சென்று விட்டார்களா? அவர்கள் இந்த பணியை செய்ததற்காக வேண்டி பின்னணியிலே எந்த பாதிப்பும் அவர்களுக்கு ஏற்படவில்லையா என்பதை நாம் சிந்திக்க முற்படுகிற பொழுது அவர்கள் பட்ட துன்பங்கள், அவர்கள் பட்ட துயரங்கள் சரித்திர தாண்டாக நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் சாதாரணமாக இந்த தூதை கொண்டு வந்து சேர்ப்பிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருந்த போதிலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனையை கொடுத்தான். வாய்ந்திருந்து அவர்களே சொல்வார்கள், நான் சோதிக்கப்பட்டதை போன்று உலகத்தில் எந்த மனிதனும் சோதிக்கப்பட்டதில்லை, எந்த ரசூல்மார்களும் சோதிக்கப்பட்டதில்லை, எந்த நபிமார்களும் சோதிக்கப்பட்டதில்லை என்று வாய் திறந்து கூறுகிற அளவிற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய தொல்லையை பெற்றுத்தான் இந்த சமுதாயத்தில் இந்த செய்தியை சேர்ப்பித்தார்கள். தவிர ஏதோ கொடுத்தான் வந்து கொடுத்து விட்டார்கள் என்ற ரீதியில் அவர்களுடைய பின்னணி அமைந்திருக்கவில்லை என்பதை புரிவதற்காகவும் இந்த தலைப்பை நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட சோதனைகளை சிந்திக்க முற்படுகிற பொழுது ஒரே ஒரு வரலாற்றை எடுத்துக்கொண்டாலேயே போதுமானதாகும். மக்கா வெற்றியாகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பு வழங்குகிறார்கள். அப்படி வழங்குகிற பொழுது யாரெல்லாம் காபத்துல்லாவில் நுழைந்து கொண்டீர்களோ அவர்களெல்லாம் பாதுகாக்கும், யாரெல்லாம் காபத்துல்லாவில் நுழைந்து கொண்டீர்களோ அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது மன்னிப்பு அளிக்கிற பொழுது இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொன்னார்கள், மன் தகல தார் அபி சுஃப்யான் பஹு ஆமீன், அபு சுஃப்யான் வீட்டில் போய் யார் நுழைந்து கொண்டாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு என்று ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் சஹாபாக்களை கூட திகைத்து போய்விட்டார்கள். அப்படி என்ன, அபு சுஃப்யான் வீட்டிற்கு ஒரு தனி பிரதிநிதித்துவம்? அந்த நேரத்திலும் கூட அபு சுஃப்யான் இனி இஸ்லாத்திற்கு வரவில்லை, இஸ்லாத்தினுடைய எதிரியாகவே அந்த நேரத்திலும் இருக்கிறார். காபாவில் நுழைந்தவர்களுக்கு பாதுகாப்பு, அது சரிதான், மன் தஹலவு கான ஆமினா, அல்லாஹ்வே உத்தரவு பிறப்பித்து விட்டான், இங்கே நுழைந்தவர் நிச்சயமாக பாதுகாப்பு பெற்றவர் என்று. எனவே யாரெல்லாம் காபாவில் நுழைந்தார்களோ அத்தன்மைகளுக்கு மன்னிப்பு என்று சொன்னது நியாயம்தான். ஆனா அபு சுஃப்யான் வீட்டில் நுழைந்தவருக்கெல்லாம் பாதுகாப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஏன் நண்பர்களுக்கு பதில் புரியவில்லை. இஸ்லாத்திற்கு அவர் வந்திருந்தாலும் கூட பரவாயில்லை, இன்னும் இஸ்லாத்திற்கு அவர் இணையவில்லை, எதிரியாகத்தான் இருக்கிறார், அவர் வீட்டில் சென்றால் எப்படி பாதுகாப்பு அளிக்க முடியும்? ஆனாலும் அறிவித்து விட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகாமல். நண்பர்கள் குழம்பி போய் நின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அன்றைய தினத்திலே மக்காவிலே போதனைகளை எடுத்து சொல்லி வரும் பொழுது என்னை திருக்கணி போன்று பின்னால் துரத்திக் கொண்டே வருவார்கள், ஓடி ஓடி ஒருவன் என்னை துரத்திக் கொண்டே வருவார்கள், கடைசியில் ஓடி களைத்து போய் எங்காவது ஒரு இடத்தில் இருக்கலாம், இருந்துவிட்டு செல்லலாம் என்று நான் சற்று ஆசுவாசப்படுத்தி செல்லலாம் என்று நினைத்து ஒரு வீட்டின் தென்னையை தாடுவேன் தேடுவேன். நான் எந்த வீட்டில் நுழைந்தாலும் என்னை கண்டவுடனே கதவை சாத்து விடுவார்கள், ஏனென்றால் அவர்கள் இடம் கொடுத்தால் அவர்களுக்கு பின்னால் அடி கொடு, அதற்கு பயந்து போய் நான் வந்தால் கதவி சாப்பாடு தாட்பால் போட்டு விடுவார்கள், நான் கொஞ்ச நேரம் அந்த நிலையில இருக்க விடமாட்டார்கள், என்னை துரத்தி விடுவார்கள். இப்படி திண்ணை மாறி திண்ணை மாறி திண்ணை மாறி உட்கார இடம் கிடைக்காதா, உட்கார இடம் கிடைக்காதா, உட்கார இடம் கிடைக்காதா என்று நான் தெரிவித்துக் கொண்டு வரும்பொழுது பின்னால் விரட்டிக்கொண்டே வருகிறார்களே, கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திவிட்டு செல்லலாமே என்று நான் நின்றுகிற பொழுது எனக்காக வந்து திறந்த வீடு அபூ சுஃப்யானுடைய வீடு மட்டும்தான். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனாலும் கூட எனக்கு துணிச்சலாக அவர் நேரம் அமர்வதற்கு அவகாசம் தந்திருக்கிறார். நான் இழைப்பாறு விட்டு அடுத்து திரும்பவும் எடுத்திருத்து ஓட ஆரம்பித்தேன். எனக்கு அவகாசம் தந்த அந்த மனிதனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? எனவே நான் சொல்கிறேன், எனக்கு எப்படி அந்த வீடு அபயம் அளித்ததோ அதை போன்று என்னை சார்ந்த அத்தனைவர்களுக்கும் அபயம் அளிக்கும். எனவே யாரெல்லாம் நீங்கள் அங்கே செல்கிறீர்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு நிச்சயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி கடனுக்கு இருப்பதற்காக சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிரமங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்று நான் எண்ணி பார்க்கவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாற்றை நாம் தொடர்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் 38 நபர்கள் ஆனார்கள். ஒவ்வொன்றாக கூடி உடனே அபூபக்கர் அவர்களுக்கு ஒரு தைரியம் வந்துவிட்டது. யாரோ சொல்லலாம், 38 பேர் இருக்கணும், அதனால காபத்தல்லால போய் நம்ம பகிரங்க அறிவிப்பு செய்தார் என்ன சொல்லந்தானே சொன்னார்கள். சற்று பொறுங்கள் அபூபக்கரே, கொஞ்சம் பொறுங்கள், வரும் காலம் கருவிட்டும் என்று சொன்னார்கள். இல்லை யாரோ சொல்லலாம், நாம் எப்படியாவது நாம் ஏன் மறைந்து கொண்டிருக்க வேண்டும், காபாவில் போய் கனிமா சொல்லிடுறது என்ன ஆனாலும் பரவாயில்லை, வாங்க என்று பெருமானாரின் கையில் இப்படி தெளித்துக் கொண்டு 38 பேரை அழைத்துக் கொண்டு காபாவில் உட்கார வைத்துக் கொண்டு அபூபக்கர் அல்லாஹ்வுடன் பிரசங்கம் பண்ணுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறார்கள், அபூபக்கர் அல்லாஹ்வுடன் பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே அஷாது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷாது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனேயே சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இந்த 38 பேர்களை சூழ்ந்து கொண்டு அட்டி அடிந்து அடிக்க ஆரம்பித்துட்டார். அபூபக்கர் அல்லாஹ்வுடன் போய் உதுபா என்பவன் செருப்பாலேயே அடித்தான், செருப்பால் அடித்து அவருடைய முகத்திலே கண்ணி எது மூக்கு எது என்று தெரிய முடியாத அளவிற்கு மூக்கை கொட்ட ஓட்ட உடனே ஒழித்துவிட்டான். அவர்களுடைய வயிற்றில் ஏறி தும் என்று குதித்து அவருடைய வயிற்றில் உள்ள குடல்கள் எல்லாம் வெளிவார அளவிற்கு அவன் கொடுமைப்படுத்தினான். கடைசியில் என்ன ஆனது தெரியவில்லை, அபூபக்கர் அல்லாஹ்வுடன் மூச்சியாகிவிட்டார், உணர்வே இல்லை, உணர்வே இல்லாதவன் போட்டுவிட்டு ஓடி போய்விட்டான். எனதால் அபூபக்கருக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது, சொந்தம் இருக்கிறது, மக்காவிலே 4 பேர் இருக்கிறார்கள், அவர்கள் ஏதாவது கேட்டு விடுவார்கள் என்று ஓடிப்போய் எல்லாரும் ஓடி போய்விட்டார்கள். பிறகு சஹாபாக்களா குண்டு கட்டாக ஒரு சாத்திலே தூக்கி அபூபக்கர் அவர்களை கொண்டு வந்து வீட்டு அவருடைய வீட்டிலே போட்டு விட்டு சென்று விட்டார். அபூபக்கர் அல்லாஹ்வுடன் மூச்சு பேச்சு இல்லாமல் காலையிலிருந்து மதியானம் வரை இருந்தார். மதியானம் லேசாக கண்விழித்து பார்த்தார். அவருடைய அம்மா மட்டும் பக்கத்தில் உட்கார்ந்து காயங்களுக்கு உத்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்குளித்து பார்த்த உடனே மாப்பழக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹ் என்ன ஆனாங்க, வாய்திறந்து பேசிய முதல் பேசி ரசூலுல்லாஹ் என்ன ஆனாங்க. அம்மா சொன்னாங்க, இருக்கட்டுப்பா நீ கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படு, இல்லை இல்லை மாப்பழக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. அப்போது அம்மா சொன்னாங்க, வல்லாஹி மாஹி இல்முத் சாஹிப், உன்னுடைய கூட்டாளியை பற்றி எனக்கு எந்த செய்தியும் தெரியாது. அப்படியா, நீங்கள் உமர் ஹத்தாபுடைய மகனார் மகளார் ஜமீல், உமர் ஹத்தாப் இல்ல, உமர் ஹத்தாபுடைய உபரம் ஹத்தாப் அவருடைய சகோதரி ஹத்தாபுடைய மகள் ஜமீல், அவர்கிட்ட போய் கேட்டுவான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆனங்கன் போய் கேட்டுவான். அம்மா பிறகு கேட்டுக்கலாம், இல்ல இல்ல முதல்ல போய் கேட்டுவான். அம்மா அந்த வீட்டுக்கு சென்றார்கள். உமர் ஹத்தாப் அவருடைய சகோதரி ஜமீல் அவர்களுக்கு போய் இந்த மாதிரி ரசூல்லாவா எப்படி இருக்கிறாங்கம்மா கேட்டான். உங்க மகனா அது யாரு, ரசூலுல்லாவா அது யாரு என்பதாக அவர்கள் சொல்கிறார். இல்லம்மா என் மகன் கேட்டு வந்து சொன்னான், எனக்கு அபூபக்கரையும் தெரியாது ரசூலுல்லாவையும் தெரியாது, மறுத்து விட்டார். அதன் பிறகு சொன்னார்கள், வேண்டாம் உங்க மவன்ட்ட நான் வாரேன், அவன் அவன் நான் நேரடி வந்து வேண்டாம் பேசிக்கொள்கிறேன் சரி என்று அழைத்து வந்தாங்க. அழைத்து வந்த உடனேயே மாப்பாண்டவர் சொன்னாய் சொல்லந்தாங்க, அது இருக்கட்டும் உங்களால் என்ன கதி ஆச்சு தெரியுமா, ரசுல்லா வேணான்னு சொன்னாங்க, ஆனா நீங்க பகிரங்கப்படுத்தணும்னு வெறியோட வந்து நின்றதுனால இப்ப யாரு அதாவப்படுறா, உங்களால சமுதாயத்துக்கு எவ்வளவு கஷ்டம் கிடைச்சு தெரியுமா, அதெல்லாம் பெரிய இருக்கட்டும் மாபாள ரசுல்லா. அப்ப ஜமீல் சொன்னாரு உங்க அம்மா இருக்கிறாங்க, அம்மாவுக்கு கண்ணை காட்டி அம்மா இருக்கிறாங்க, அந்நியரிடத்தில் டிவி சொல்லக்கூடாது என்பதுதான் வீட்டில் வைத்து ரசூலுங்கையும் தெரியாது அபுபக்கரையும் தெரியாதுன்னு சொன்னாங்க. வீட்டிற்கு வந்த பிறகு சொல்றார்கள் ரசுல்லா சல்லல்லாஹு பேசுறதா இருந்தா அவங்க அம்மா இருக்கிறாங்க, இல்ல பரவாயில்ல எங்க அம்மா இருக்கட்டும் நீங்க சொல்லுங்க. அப்ப இன்னும் சாரி சாரி சுகமா இருக்கா, ஒரு தொல்லையும் இல்லை, சுகமா இருக்கிறாங்க ஒரு தொல்லையும் இல்லை சொன்ன உடனே அப்படின்னா ரசுல்லா டிவி அழைச்சிக்குமா. அம்மா சொன்னாங்க, அம்மா இப்பதான் நீ நடக்க கூட முடியாம உட்காந்துக்கிற, குண்டு கட்டா தூக்கி போனான்னு போட்டுக்கிறாங்க, இப்ப போகக்கூடாது வேண்டாம் கொஞ்ச நாள் போனோம், அதெல்லாம் முடியாது ஒரு சொட்டு தண்ணீரை நான் இறக்க மாட்டேன் சாப்பிடவும் சாட மாட்டேன் ரசுல்லா அவன் பாக்கணும் தூக்கிப்போம். கடைசியில் அவருடைய தாயாரும் உம்முல் ஜமீல் அவர்களும் ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட்டம் இல்லாத நேரமாக இரவு நேரமாக தூக்கிட்டு போறேன்னு சொல்லி வாக்களித்து இரவு நேரத்திலே தூக்கிட்டு போகிறார். இவர் ரெண்டு பேரும் அப்படியே கட்டாயத்துக்கு கொண்டு போய் பெருமானார் முன்னால் விட்டார்கள். தாரன் அர்க்கம் என்ற வீட்டிலே நான் சொல்லலாம் அவர்கள் இருந்தார்கள். பெருமானார் அப்படியே அபூபக்கரை கட்டி பிடித்தாளுக ஆரம்பித்தார். பெருமானார் அழுக சஹாபாக்கள் அழுக அங்க ஒரு பெரிய எல்லோரும் விசாரிக்க ஆரம்பித்தாங்க என்ன ஏற்படுது, ஒண்ணும் இல்லைங்க அந்த முத்துவா பையன் மூக்க கொஞ்சம் உடைச்சிட்டான், வேற எனக்கு ஒண்ணும் கிடையாது, சுருளாருங்க நல்லா இருக்கீங்களா, கண்ணை சுட்டு பாக்குறார் காலையை சுட்டு பாக்குறார் மேலே கை வச்சு பாக்குறார் யாரோ சொல்லலா உங்களுக்கு ஒண்ணாகலையே உங்களுக்கு ஒண்ணாகலையே என்பதால் திருமணா சல்லா அலிசமர்களை தடை விட்டு அதன் பிறகுதான் அவர் உண்ணுவதற்கு ஆரம்பித்தார் என்பது மட்டுமல்ல, ஒரு மாதம் அந்த நோக்காட்டினால் அவர் அந்த வீட்டை விட்டு எங்கேயுமே செல்லாமல் அங்கே இருந்து கொண்டிருந்தார். அப்போது பெருமானாரை பார்த்து சொல்வார், யார சொல்லா எங்க அம்மா, எங்க அம்மா அவன் நரகத்துக்கு போறா, அவளை நீங்க எப்படியாவது காப்பாத்துறீங்களேன், அவளுக்கு நீங்க ஈமாந்தியா இருக்காங்க துவா செய்யுங்களேன்டா, யார சொல்லா எங்க அம்மா நரகத்துக்கு போறா அவளுக்காண்டி துவா செய்யுங்களேன் நாயன் சொல்லலா அல்லா மகதி உம்மா அபுபக்கர் அல்லா மகதி உம்மா அபுபக்கர் அபுபக்கருடைய தாயாருக்கு அல்லா நீ நேர்வழி காட்டு என்று சொன்னார்கள். உடனே அதற்கு அபுபக்கர் அல்லாவுடைய தாயாருக்கு காட்டி ஏற்றுக்கொண்டு விட்டார். எனவே அவர்களும் அந்த வீட்டிலேயே இருந்து வருகிறார். இப்படிப்பட்ட காலத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் வளர்ச்சி அடைந்தது. அதிலே அபுபக்கர் இல்லாத்தினமும் அடிபட்ட அன்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல பல அடி விழுந்திருக்கிறது. அபூஜஹில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கியவர். அப்படி அபூஜஹில் தாக்கிவிட்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அபூஜஹில் தாக்கினான் என்ற செய்தி அதற்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கிடைத்து விட்டது. ஹம்சா ரலியல்லாஹு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தகப்பனார் தான் கடைக்குட்டி, அதனால மற்றவர்கள் எல்லாம் பெரிய தந்தைகள் தான். அங்கு உருது மொழியில சிக்ஷா என்று எழுதுகிற காரணத்தினால் பெரிய தந்தை என்பதா பொருள் செய்யறோம், பெரிய தந்தை தான். ஆனா வயதுல ரசூலுல்லாஹி அவர்களை ஒத்த மாதிரி இருப்பதினால் பெருமானாரின் மீது ரொம்ப பிரியமா இருப்பார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூஜஹல வந்து எப்படி நீ அடிக்க போவ, என் தம்பி எப்படி நீ அடிக்கலாம், என்னுடைய தம்பி மகனை எப்படி அடிக்கலாம்னு சொல்லி அபூஜஹல் இடத்துல சொன்ன. அபூஜஹல் நான் அடிக்கலன்னா பட்டாண்டு ஒரு எலும்பு கொண்டு மண்டை உடைத்தார், மண்டை உடைத்தன அவங்க நீயும் மதம் மறுக்கியா அப்படின்னா, நான் மதம் மாறினா உன்னால் என் தடுக்க முடியுமா என்றார். நீ மதம் மாறித்தான் கோபத்தில் கேட்டா, நான் மதம் மாறினா உன்னால் தடுக்க முடியுமா என்ற உடன் வாக்குவாதம் முக்கியது, நான் மதம் மாறி காட்டுறேன் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டார். ஒரு வெறியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஹம்சாரில்லா ஈமம் கொண்டது ஒரு பெரிய பக்கத்துணையாகி விட்டது. ஏனென்றால் மக்காவிலேயே இரண்டு தாதாக்கள், ஒன்று ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் மற்றொன்று ஹம்சா ரலியல்லாஹு, அந்த ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வருவதை பெருமானார் எதிர்பார்த்தார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். அதை எடுத்து பெருமானார் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இந்த அபூஜஹல் உமர் இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரத்தை கொண்டு இஸ்லாத்துக்கு பலப்படுது, இப்படி அடிவாங்கியே நாங்க சாக முடியாது, யாராவது எங்களுக்கு வேணும் என்பதாக அல்லாவிடத்தில் துவா கேட்கவும் அல்லாஹ் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த வாய்ப்பை தந்தார். அந்த வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். இப்படி அடித்து விட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து தாரும் நதுவா என்ற ஒரு சபையிலே கூடி இதுக்கு நான் ஒரு வழியை ஏற்படுத்தணும். இப்படி விட்டுக் கொண்டிருந்தால் சரியில்லை. முகம்மதுக்கு சகாப்தத்தை முடிச்சிட வேண்டியதுதான், கால தீர்த்து கட்ட வேண்டியதுதான். யார் அதற்கு தயார் என்பதாக அவர்கள் சவால் கொடுக்கிற பொழுது அதற்கு உமர் எல்லாத்தையும் எழுந்துச்சு, நாம் போய் தீர்த்து வர்றேன். வாளை ஓங்கிக் கொண்டு வேகமாக வெட்டுவதற்காண்டி வருகிறார்கள் பெருமனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய வேகத்தை தடுப்பதை போல ஒரு நண்பர் வந்தவர், எங்க போறீங்க? முகமதை கொல்ல போறேன். முகமதை கொள்றதுக்கு முன்னால உங்க வீட்டுல முகமதை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு பொட்டச்சி இருக்கிற, அவளை போய் கொண்டுட்டு வா. உங்க வீட்டுல ஈமான் போந்திருக்கி, அதை நீ தடுக்க வைக்கல, முகமதை கொல்ல போகிறாயா என்பதாக வந்தவர் தடுத்தார். உடனே அந்த சென்ற வேகத்தில் வேகமாக திரும்பினார்கள். வேகமாக திரும்பி வீட்டின் தன்னுடைய வீட்டிற்குள் போனால் அவருடைய சகோதரி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சகோதரி உள்ள குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கிறது. உடனே கதவி ஒரு ஒட்டை உடைத்தார், உடைத்து போட்டு அந்த அம்மாவை தோட்டு தோட்டு தோட்டடிச்சிட்டார். அடிச்சு அடிச்சு அசந்து போய் பார்க்கிறாரு, சிரித்து கொண்டு நிற்கிறார் சகோதரி. முடிஞ்சா உயிர்னா தீர்ந்துச்சா? பாத்திமா கேட்கிறாரு தன்னுடைய சகோதரரை, அடிச்சு தீர்த்துட்டியா? வெறினா தீர்த்துட்டியா? என்ன ஓதிக்கிட்டு இருந்த? உங்ககிட்ட கொடுக்க முடியாது, நீ சுத்தமானவன் அல்ல. சுத்தமானவனா தெரியா? சரி, நான் சுத்தமான தர. உடனே போய் குளிச்சுட்டு வந்தார். வந்த உடனே இந்த குர்ஆனுடைய வசனங்களை கையில் கொடுத்த உடனே என்ன நினைச்சாரோ தெரியல, வேகமாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்தை நோக்கி ஓடி வருகிறார். வெளியில வந்து கதவை தட்டுகிறார். அவருடைய நடையை கண்ட உடனே உள்ளே இருக்கிறவங்களுக்கு புரிந்து விட்டது, உமர் வருகிறார். சிலருடைய நடையை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் யார் வர்றாரு, உமர் வர்றார் என்று உள்ளே இருப்பவர்களுக்கு புரிந்து விட்டது. எல்லாமே உயிரை கையில் பிடிக்கிறார்கள். உமர் வர்ற மாதிரி தெரியுது, உமர் வர்ற மாதிரி தெரியுது. பின்பு கதவையை அடைக்கிற அடியிலேயே புரிந்து கொண்டார்கள், உமர் தான் என்று. யார் சொல்லா உமர் வர்றார்? யார் போய் கதவை திறக்கிறது? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க போகணும். யார் சொல்ல? நீங்க போகணும், மத்தவங்க போட்டோம். இல்லை இல்லை, நான் போடுறேன் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தைரியமாக கதவை திறந்தார். கதவை திறந்தவுடன் உமருடைய சட்டையை பிடித்தார். இன்னும் உனக்கு நேரம் வரவில்லையா? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதட்டிய அதட்டரியிலே அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உமர் சொல்லிவிட்டார். இன்னொரு காலத்திலே அதற்கு உமர் அவர்கள் சொல்வார், குத்தப்பட்டு கிடக்கிறார், வயிற்றிலே குத்தப்பட்டு குடல் வெளியாகி இரண்டு மூணு நாட்கள் உயிராக இருந்த அவர்களுடைய கடைசி காலத்திலே சொல்வார்கள். ஒருவர் வந்து கேட்பார், உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்ததோ, கத்தி குத்து வேதனையாக இருந்ததோ என்று கேட்ட பொழுது அதற்கு உமர் அவர்கள் சொன்னார்கள், இது என்ன குத்து? அன்னைக்கு நெஞ்சு சட்டை பிடிச்சாங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னைக்கு என் நெஞ்சில ஏற்பட்ட வலி, அதுக்கு ஈடாக எந்த வலியும் இல்லை என்பதாக அவர் நினைவு கூறுவதை பார்க்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு அதற்கு உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன சொல்லை சொல்ல ஆரம்பித்தார். யார் ரசூலுல்லாஹ் ஃபீமல் இஹ்திஃபா, ஏன் மறைந்து வாழணும், வாங்க போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை கண்ணை காட்டினார். அபூபக்கர் சொன்னார்கள், இப்படித்தான் நானும் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் எல்லாத்துக்கும் அடி வாங்க வச்சுட்டேன், அதனால வேண்டாம். இல்லை யார் ரசூலுல்லாஹ், முதல்ல நான் போறேன், நான் போறேன், நீங்க தைரியம் இருந்தா வாங்க அப்படின்னு முதல்ல நேரம் போனார். நேரம் போய் அபூ ஜஹலை கூப்பிட்டு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் நேரையே போய் சொன்னார். சொன்ன உடனே உத்துபா வந்தான், ஏற்கனவே மூக்க உடைச்சானே அவன் வந்தான். அவன் வந்தவன அவன் கண்ணுக்குள்ள கையை விட்டு கண்ணை தொண்டு எடுத்தான் ரசூலுல்லாஹி யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவன் கண்ணுக்குள்ள கையை விட்டு கண்ணை தொண்டு எடுத்து விட்டான். உடனே அவன் கோபப்பட்டு கத்துனான். கத்துன உடனே வந்த மக்கள் தான் ஓடி போயிட்டாங்க, அடியாட்கள் அத்தனை பேரும் ஓடி போயிட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டார், நாயகமே வாருங்கள், சஹாபாக்களை வாருங்கள், எல்லாரும் வாருங்கள், ஒரு போய் ஒண்ணு செய்ய முடியாது. உத்துபா கண்ணை கையில் விட்டு தோண்டி எடுத்தவுடன் அவன் அதறியா அதறலிலே எல்லா முஷ்ரிக்களும் ஓடி போயிட்டார். பின்பு எல்லோருமே வந்தார்கள், வந்து காபத்துல்லாவை தவாப் செய்தார்கள். லொஹரை அவர்கள் அத்தனை பேர்களும் அங்கே லொஹரை ஜமாத்தாக தொழுதார். அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுப்பவனும் எவனும் இல்லை என்ற நிலை ஆகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாகவே தொழுக ஆரம்பித்தார்கள். அதற்கு உமர் இல்லா அவர்களுக்கு பெயர் சொல்லப்படும் ஃபாரூக். ஃபாரூக் என்றாலே என்ன அர்த்தம்? அசத்தியத்திற்கும் சத்தியத்திற்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தியவர் என்று. ஆம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று எடுத்துக்கொண்ட நடவடிக்கையினால் சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய காயங்கள் ஏற்பட்டது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக்கொண்ட நடவடிக்கையினால் அன்று எல்லோரும் தைரியம் அடைந்தார். எனவே அவர்களை ஃபாரூக் என்பதாக அழைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தைரியமாக அவர்கள் இஸ்லாத்தை அழைப்பு கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆனாலும் கூட பெருமானார் தனிமையிலே மாட்டிவிட்டார்கள். என்ன ஒரு போடு போட்டு பார்ப்பது படக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதா தனிமையில் சென்றார்கள் தான் விடுவதில்லை. அப்படித்தான் ஒரு நாள் தனிமையில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். குத்துபா வந்து ஒரு துண்டை போட்டு கழுத்திலே முறுக்கி விட்டார். கழுத்தில் முறுக்கி இரண்டு பக்கமும் இழுக்கிறாங்க. பெருமானால் மூச்சு திணறுகிற அளவுக்கு இழுக்கிறார். அந்த நேரத்தில் அபுபக்கர் எல்லாத்தையும் வந்து காப்பாற்றி விட்டார்கள். ரப்பிக்கும் ஒரு மனுஷன் அல்லாஹ் என்னுடைய இறைவன் சொன்னதுக்கு அவன் கொள்றீங்களாடா, என்ன தப்பு செய்தார், கொலை பண்ணாரா அல்லது உங்களுடைய பொருளை மோசம் செய்தாரா, கொள்ளையடித்தாரா, என்ன தப்பு செய்தார், என்னுடைய இறைவன் அல்லாஹ்னு சொன்னதுக்காக கொள்ளுகிறீர்கள் என்று அதற்கு அபுபக்கர் எல்லாத்தனை மட்டும் அன்று அந்த இடத்திலே வந்து அந்த துண்டை விடுவிக்கவில்லை. ஆனால் நிலைமை எப்படி மோசமாக ஆயிரும். இதை போன்ற பல சந்தர்ப்பங்கள், ஒரு சந்தர்ப்பத்தை நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட செய்தி தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த ஏமன் காலன் தூதன் என்று சொல்வார்கள், எல்லா பேரும் ஒன்ன சேர்ந்தான் முகமது தொழுதுகிறார்களா, இனிமேல இவர் இங்க வந்து தொழாம ஒரு படிப்பினை காட்ட வேண்டும், என்ன செய்யலாம். அபுஜகல் சொன்னான், ஒட்டகமா இருக்கிறான் கசாப் கடையில போய் அந்த கசாபுடைய பெருங்கொடல் சிறுங்கொடல் குந்தாணி எல்லாத்தையும் எடுத்து வந்து இந்த ஆள் சஜிதா செய்யும் போது கழுத்துல வச்சிருவான். உடனே வேகமாக ஒருவன் ஓடிச் சென்றான், அதை எடுத்து வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்யும் பொழுது கழுத்திலே சரியாக அந்த வைத்தியை போட்டு விட்டான். ஒட்டகத்தினுடைய குடல், ஆற்றுடைய குடலையே அருள் தாங்க தூக்க முடியாது. ஒட்டகத்தினுடைய குடல், குந்தாணி, பெருங்குடல், சிறுங்குடல் எல்லாவற்றையும் வந்து அசுத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்து கழுத்தில் வைத்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாக்கி விட்டு எழுந்திருக்க முடியாமல் ஆகிவிட்டார். நீண்ட நேரம் சஜிதாவிலே கிடக்கிறார்கள். யதார்த்தமாக அந்த வழியாக வந்த பாத்திமா ரலியல்லாஹு குழந்தை 8 வயது இருக்கும். அந்த வழியாக வந்தவர்கள் ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவுக்கு போனாங்களே வாப்பா, திரும்பி வரக்கானமே என்னமோ செய்தி தெரியலன்னு உள்ள வந்து பார்த்தா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை தூக்க முடியாமல் அந்த குடல் அமுக்கிக் கொண்டிருக்கிறது. சுற்றி நின்று இவர்கள் எல்லாம் சிரிக்கிறார்கள். இன்னோடு தொலைஞ்சார முகமது, இனிமேல் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டார் என்பதாக அவர்கள் ஒருவரை ஒருவர் தள்ளி விட்டுக் கொண்டு கையை தட்டி கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே பாத்திமா நாயகம் வந்தார்கள். தன்னுடைய பிஞ்சு கரங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதை தூக்கி நகர்த்தி கொடுக்கவும் ஒரு விருப்பு கிடைத்தவுடன் பெருமானார் தன்னுடைய தலையை கொஞ்சம் வேகமாக தூக்க அந்த குடல் வெளியே விழுந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்கினார்கள். பாத்திமா நாயகம் திட்ட ஆரம்பிக்கிறார். குழந்தை வகையினால் திட்டது, திட்டதமா அல்லா பார்த்துக்குவான், திட்டாதமா அல்லா பார்த்துக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்திகள் எல்லாம் ஏராளமாக சரித்திரத்திலே பதிவு செய்யப்பட்ட